அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இப்போ இந்த பஞ்சதசி நூலில் 5வது அத்தியாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த 5வது அத்தியாயத்தில் கடந்த வகுப்புகள் மூலமாக 4 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். மொத்தமே வந்து இந்த அத்தியாயத்தில் 8 ஸ்லோகங்கள் தான். இப்போ பாக்கி இன்னொரு 4 ஸ்லோகங்கள் இருக்கு, அதை பார்த்துட்டோம்னா இந்த அத்தியாயம் நிறைவடைந்து விடும். இதுக்கு அடுத்ததாக 6வது அத்தியாயம் வந்து சித்திரதீபம் அப்படின்னு ஒரு அத்தியாயம் தொடங்குது. அது வந்து 6வது அத்தியாயம். அது மிகப்பெரிய அத்தியாயம். அதில் வந்து 290 ஸ்லோகங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து 2-3 மாதம் ஆகிடும். 290 ஸ்லோகங்கள் இருக்குது அடுத்த அத்தியாயத்தில். சித்திரதீபகா பெரிய அத்தியாயம். பொதுவாக பஞ்சதசி அப்படிங்கிறது 15 அத்தியாயங்கள் கொண்ட நூல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ அந்த 15 அத்தியாயங்கள் கொண்ட இந்த நூலில் இப்போ நம்ம வந்து 5வது அத்தியாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கு நம்ம 5வது ஸ்லோகம் பார்க்கலாம். ஏக்கமேவ அத்விதீயம் சந்நாமரூப விவிர்ஜிதம் சிருஷ்டே புரா அதுனா அபி அஸ்ய தாத்ருப்துவம் தத் இதி ஈரியத்தே. இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிருஷ்டி தொடங்குவதற்கு முன்பாக, இந்த படைப்பு தொடங்குவதற்கு முன்பாக ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருந்தது. இரண்டாவதாக எதுவுமே கிடையாது. பெயரும் உருவமும் இல்லாமல் அது மட்டுமே இருந்தது. இப்போதும் அது அப்படியே தான் உள்ளது. அந்த உண்மையைத்தான் தத் என்று இங்கு கூறப்படுகிறது என்று இந்த 5வது ஸ்லோகத்தில் சொல்றார். அதாவது இந்த 5வது ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாந்தோக்கிய உபநிஷத்தில் வரக்கூடிய ஒரு அருமையான ஸ்லோகம். அதை மையமாக வச்சு தான் இங்கே வித்யாரண்யர் விளக்கிறார். அது என்னங்க சாந்தோக்கிய உபநிஷத்தில் அப்படின்னா, சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய 6வது அத்தியாயத்தில் 2ம் பகுதியினுடைய முதல் சூத்திரமே அதுதான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்கு. அது இதே தான், இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பு ஒன்றே ஒன்று இருந்தது, அந்த சத்து மட்டுமே இருந்தது அப்படின்ட்டு சாந்தோக்கிய உபநிஷத்தில் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த ஸ்லோகம் என்ன புரிய வைக்குது நமக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ படைப்புக்கு முந்தைய நிலை, இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் படைக்கப்பட்டதாக தெரியுது. ஆனால் உண்மையில் படைப்பே இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஏற்றுக்க முடியுமான்னா ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நம்ம தான் உலகத்தில் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோமே, எவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம கண் எதிரில், அது எப்படிங்க படைப்பே இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால், உண்மையும் அதுதான், நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான். ஏன்னா நம்ம வந்து தியேட்டரில் உட்காந்து படம் பார்க்கும்போது ஒரு பெரிய விஷயமே நடந்துக்கிட்டு இருக்கோம் தியேட்டரில். அது நீங்கள் அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீன் பை சீன் பார்க்க பார்க்க நீங்கள் அந்த படத்துக்குள்ளேயே மூழ்கி, அந்த படம் வந்து வெளிநாட்டில் எடுக்கப்பட்டதாக இருந்தால், அமெரிக்காவிலேயோ ஜப்பான்லேயோ எடுக்கப்பட்ட படம்னா, நீங்களே ஜப்பானில் இருக்கிற மாதிரி, நீங்களே அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு அந்த படம் பார்க்கும்போது. நான்லாம் சின்ன வயசில் அப்படி தான் பார்த்தேன். உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்ட்டு எம்ஜிஆர் வந்து பல நாடுகளுக்கு போவார். அப்போல்லாம் நம்ம வெளிநாடுன்னா பெரிய ஒரு கனவு தானே. ஏன்னா இன்றைக்கு தான் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, நம்ம யூடியூப்பு வீடியோ எல்லாத்துலேயும் பார்க்குறோம், இன்டர்நெட்லலாம் ப்ளே பண்ணிங்கன்னா உடனே ஃபாரின்லாம் வந்துடும். ஆனால் நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது வெளிநாடுங்கிறது ஒரு பெரிய விஷயம், அதெல்லாம் நம்ம கண்ணிலேயே பார்க்கவே முடியாது. அப்போ ஒரு எம்ஜிஆர் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தார், உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்னு ஒரு படம் வந்த உடனே நம்ம போய் தியேட்டரில் உட்காந்து பார்த்தா, அவர் பல நாடுகளுக்கு போவார். அப்போ நாமளும் அவரோட சேர்ந்து அந்த நாட்டுக்கெல்லாம் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கும். அந்த படம் பார்த்துட்டு வந்தால் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆனால் அந்த படம் முடிஞ்சு வெளியே வந்த பிறகு தான் நம்ம இந்த உலகத்துக்கு வரோம். அதுக்கு வரைக்கும் நம்ம அந்த உலகத்தில் தான் இருந்தோம், ஜப்பானில், அவர் எங்கெங்க போனாரோ அங்கெல்லாம் நானும் கூடவே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது இல்லையா? அதுதான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. இப்போ நாம் வாழ்ற வாழ்க்கையும் அப்படித்தான். இப்போ இந்த உலகம் நமக்கு உண்மை மாதிரி தெரிஞ்சாலும் கனவு காணும்போது நமக்கு இன்னொரு உலகம் அங்கே இருக்குல்ல, கனவு உலகம், அது உண்மை மாதிரி தான் தெரியும். ஆனால் கனவு களைஞ்ச பிறகு நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்த பிறகு அந்த உலகம் வந்து பொய்யா மாறிடுது, அது தோற்றமாக மாறிடுது. ஆனால் அந்த கனவு காணுகின்ற வரைக்கும் அது உண்மை போலவே இருந்தது போல இந்த உலகமும் இப்போ நமக்கு உண்மை போலவே இருக்கு. ஆனால் மரணத்துக்கு பிறகு இந்த உலகம் இருக்காதே, இந்த உலகம் இருக்காது, உறவுகள் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்போ நீங்கள் எப்படி ஆழ்ந்த உறக்கத்தில் போகும்போது ஒன்றுமே இல்லையோ அதுதான் உண்மை நிலை. அதுதான் இங்கே சொல்கிறார், படைப்புக்கு முந்தைய நிலை, உலகம் தோன்றுவதற்கு முன்னால் நாம் பார்க்கும் இந்த பெயர்களும் வடிவங்களும் கொண்ட பிரபஞ்சம் இல்லவே இல்லை. அப்போது சத் எனப்படும் அந்த ஒரே ஒரு பரம்பொருள் மட்டும்தான் இருந்தது. ஏக்கமேவ, அது மட்டுமே அப்படின்னு சொல்றார். இரண்டாவது இல்லை, அத்விதீயம். இப்போ அதற்கு இணையாக, அந்த பரமனுக்கு அந்த சத்துக்கு இணையாக வேறாக இரண்டாவது பொருள் எதுவும் இல்லை என்றுதான் அந்த அத்விதீயம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். அப்ப இதை நம்ம எப்படி எளிமையா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப ஒரு களிமண் இருக்குன்னா அந்த களிமண் பார்க்கறதுக்கு குலகுலான்ட்டு கண்டபடி கிடக்கும். ஆனால் அதை எடுத்து நீங்கள் பானைகளாக செஞ்சிட்டிங்கன்னா விதவிதமாக உருவத்தில் வந்துடும். பானை, ஒரு பிளேட்டு, ஒரு டம்ளர், அந்த குடம் அப்படின்னு நம்ம விதவிதமாக செய்யலாம் இல்லையா ஒரு களிமண்ணில். ஆனால் அதுக்கு முன்னாடி வெறும் களிமண் மட்டும்தான் இருந்தது. ஆனால் அந்த களிமண்ணை வச்சு பல வடிவங்களை நம்ம உருவாக்கின பிறகு விதவிதமான தோற்றம் மட்டுமல்ல, அதற்கு விதவிதமான பெயரும் வந்துருச்சு. அப்போ வடிவமும் பெயரும் அந்த களிமண் எப்படி பெற்றதோ அப்படிதான் இந்த பிரபஞ்சம் வந்து இப்போ நம்ம கண்ணு முன்னாடி நாமமும் ரூபமும் கொண்டதாக தெரிகிறது. ஆனால் உண்மையில் அந்த இருப்பு மாத்திரமே, அந்த தத்து மாத்திரமே இருக்கிறதுங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்ல வர்றார். அதுதான் இங்கே மகா வாக்கிய உபதேசம். தத்துவமசி, தத்து அதுவே, துவம் நீயும் அதுவும் வேறு வேறு அல்ல, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படிங்கிற மகா வாக்கிய உபதேசம்தான் இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கிய விஷயமா நம்ம பார்க்குறோம். அப்போ வேதாந்தம் என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படைப்புக்கு முன்பு உலகம் இல்லை, பூமி இல்லை, ஆகாயம் இல்லை, காலம் இல்லை, ஜீவர்கள் இல்லை, யாருமே கிடையாது இந்த படைப்புக்கு முன்னாடி. அப்போ என்னங்க இருந்தது அப்படின்னா ஒரே ஒரு சத்து மாத்திரமே இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா, அதுதான் இப்பவும் இருக்குது. ஆனால் நம்மளால் ஏற்றுக்க முடியல, எப்போதும் சத்து மாத்திரம்தான் இருக்கும். ஆனால் இப்போ நமக்கு உலகம் தோன்றிடுச்சிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மனதில் தான் இந்த உலகம் இருக்குது, உண்மையிலேயே நம்ம மனதில் தான் இந்த உலகம் இருக்குது. இது எல்லாராலையும் ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காவிட்டாலும் மரணத்தில் ஏற்று தானே ஆகணும். ஏன்னா எல்லாரும் சாஸ்வதமாக இருக்க மாட்டோம், ஒரு நாள் நம்ம இந்த உடம்பை விட்டுருவோம், அப்போ இந்த உலகம் இருக்காது. அப்போ நம்ம அந்த மரணத்துக்கு பின்னாடி இந்த உலகத்தை பார்க்க போகிறது இல்லை, உறவுகளை பார்க்க போகிறது இல்லை, உத்தியோகம் பார்க்க போகிறது இல்லை, பேங்க் பேலன்ஸ் தெரிய போகிறது இல்லை, எல்லாம் காணாமல் போயிடும் ஆஃப்டர் டெத்து. அப்போ பிஃபோர் டெத்து நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுதாங்க இங்கே ஞானம், அதை தான் வேதாந்தம் சொல்லுது. வாழ்க்கை என்பது உண்மையில் இல்லை, ஆனால் இருப்பது போல மனம் நம்மை மயக்குகிறது. அதை தான் இங்கே சொல்கிறார் அத்விதீயம். இரண்டாவது ஒன்று இல்லவே இல்லை, இரண்டற்ற ஒன்றே ஒன்று மாத்திரமே இருக்கிறது, அதற்கு இணையாக இங்கு எதுவுமே கிடையாது, அதிலிருந்து வேறானதாக எதுவும் தோன்றவே இல்லை. இந்த உலகத்தில் நாம் காண்பவைகள் எல்லாம் பெயரும் உருவமும் மாத்திரமே. இதை நம்ம நிறைய உதாரணங்களோட ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் வேதாந்த சாஸ்திரங்கள்ல. இப்ப மரம், மனிதன், நதி அப்படி நம்ம என்ன பெயர்கள் என்ன உருவங்கள்ல பார்த்தாலும் எல்லாம் தோற்றம் தான். ஆனால் அது தோன்றுவதற்கு ஆதாரமாக எது இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த சச்சிதானந்த ஸ்வரூபமாகிய பரமன் தான் இருக்கிறான், பிரம்மம் தான் இருக்கு. ஏன்னா இருக்கு இருக்குன்னு சொல்கிறதுனால நம்ம அதுக்கு பேரே என்ன வச்சுருக்கோம், இருப்புன்னு தான் வச்சுருக்குறோம். ஏன்னா அது மாத்திரம் தானே இருக்குது, அதனால சத்துன்னு பேர் அதுக்கு. சத்துன்னா உண்மை, இருப்பு, இருக்கிறது என்று தான் பொருள். அது எப்படி இருக்கிறதுன்னு ஒரு கேள்வி கேட்டுடக்கூடாதுங்கிறதுக்கு தான் அடுத்த பேர் அதுக்கு சித்துன்னு வச்சுருக்கோம். ஏன்னா சத்து சத்துன்னு சொல்கிறீங்களே, அது உண்மை உண்மைன்னு சொல்கிறீங்க, அந்த உண்மை எப்படி தான் இருக்குன்னா அது அறிவாக இருக்கிறது, உணர்வாக இருக்கிறதுன்னு தான் பிரக்னைன்னு பேசுகிறோம். அதுதான் கடந்த சூத்திரத்தில் ஸ்லோகத்தில் சொன்னார். அப்போ அந்த சத்து என்பது எந்த உருவத்திலும் பெயரிலும் கட்டுப்படாதது, எந்த உருவத்தாலும் வரையறுக்கப்படாதது, இப்போதும் அது மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஆழமான பொருள். அதுனா அபி அப்படிங்கிறார் இந்த இடத்துல வார்த்தை. அது என்ன சொல்ல வர்றார்னா, அதுனா அபி இப்போதும் கூட அப்படிங்கிற வார்த்தையை இங்க போடுறார். அப்ப இப்போதும் கூட அது மாத்திரம்தான் இருக்கிறது. தோன்றுகிற உலகம் உண்மை இல்லைங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லை என்பதை தான் நம்ம வேதாந்த சாஸ்திரத்துல ஏற்கனவே பல உதாரணங்கள் மூலமா விளக்கணும். இப்ப தங்க நகை உதாரணம் சொன்னோம். அந்த தங்க நகை உதாரணம் சொல்லும்போது நம்ம என்ன சொன்னோம்னா, தங்கம் மாத்திரம்தாங்க இருக்குது, ஆனா அந்த தங்கத்தை எடுத்து நீங்க வளையல் பண்ணுவீங்களோ, மோதிரம் பண்ணுவீங்களோ, சங்கிலி பண்ணுவீங்களோ, என்ன வேணா பண்ணிக்குங்க, ஆனா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது உருவத்துல ஒரு மாற்றம் அடைஞ்சதுனால அதுக்கு பேரு மோதிரம்னு வச்சுக்கிட்டீங்க, அல்லது சங்கிலின்னு வச்சுக்கிட்டீங்க, அல்லது வளையல்னு வச்சுக்கலாம். ஆனா அந்த வளையலுக்கோ மோதிரத்துக்கோ சங்கிலிக்கோ மதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா, அந்த டிசைனுக்கெல்லாம் மதிப்பு கிடையாது, அந்த தங்கம்ங்கிறதுக்கு தான் மதிப்பு. அப்ப நீங்க நான் வளையல வந்து வித்தியாசமா வளைஞ்சு வளைஞ்சு செஞ்சிருக்கிறேங்க, அது வந்து யாருமே பண்ணாத ஒரு மாடல்ல நான் வளையல் பண்ணியிருக்கிறேன், அதனால எனக்கு விலை கூடுதலா கொடுப்பீங்களான்னு கேட்டா, நகை கடைக்கார அப்படிலாம் கொடுக்க மாட்டார். அவர், நீங்க என்ன டிசைன் வேணா பண்ணிருங்க, டிசைனுக்கு பிரச்சனை இல்லைங்க, வெயிட் தான் போட்டு பார்ப்பேன், தங்கம் எத்தனை மில்லிகிராம் இருக்கோ அல்லது எத்தனை கிராம் இருக்கோ அதுக்கு தகுந்த கணக்குல நீங்க பணம் வாங்கிக்கலாம் தான் அதுக்கு மதிப்பீடு செய்வாங்களே தவிர, அந்த நாமத்துக்கும் ரூபத்துக்கும் மதிப்பீடு கிடையாதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏன்னா நீங்க டிசைன் விதவிதமா டிசைன் பண்ணிட்டேன், அதனால எனக்கு இந்த ரூபம் வந்து அழகா இருக்குன்னு கொஞ்சம் சேர்த்து கொடுங்க அப்படின்னு கேட்கறதுனால அதுக்கு மதிப்பு கூடாது. சரி, டிசைன் தான் உங்களுக்கு பிடிக்கல, பாருங்க இதுக்கு வளையல்னு பேர் வச்சிருக்கேன், இதுக்கு பாருங்க கம்மல்னு பேர் வச்சிருக்கேன், அதனால கொஞ்சம் விலை சேர்த்து கொடுங்க அப்படின்னு நீங்க சொல்றதுனால சேர்த்து கொடுக்க மாட்டாங்க. அப்ப இங்க நாமமும் ரூபத்துக்கும் மதிப்பு கிடையாது, தங்கத்துக்கு மாத்திரம்தான் மதிப்பு அப்படின்னு நம்ம ஒரு உதாரணம் சொல்லி கொடுத்தோம் ஏற்கனவே. அந்த எக்ஸாம்பிள் தான் இங்கேயும் எடுத்துக்கணும். ஏன்னா இங்க இருப்பது பிரம்மம் மாத்திரமே, அந்த பிரம்மத்திடமிருந்து வெளிப்பட்ட நாமத்துக்கும் ரூபத்துக்கும் மதிப்பு கிடையாது. அது நீங்க மனிதன்னு சொல்லுவீங்களோ, மரம்னு சொல்லுவீங்களோ, உருவத்துல நீங்க மரமா பார்ப்பீங்களோ, மனிதனா பார்ப்பீங்களோ, அது நாமமும் ரூபமும் தானே, அதற்கு மதிப்பு கிடையாது. ஆனால் இந்த நாமமும் ரூபமும் தோன்றுவதற்கு ஆதாரமாக ஒரு மூலம் இருக்கிறது, ஆதி மூலம் இருக்கிறது, அதுதான் சத்து, அதுக்கு தான் மதிப்பு. அப்ப அதனால இங்க பல வடிவங்கள் வந்தாலும் அவைகள் அனைத்தும் எப்படி தங்கமோ அதுபோல உலகம் பலவாறாக தோன்றினாலும் அதன் ஆதாரம் ஒரே பிரம்மம் மாத்திரமே அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அப்ப இங்க அத்வைத வேதாந்தத்தின் ஆழமான உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த உலகம் தோன்றியது போல தெரிகிறது, ஆனால் வேதாந்த பார்வையில பிரம்மத்தில் மாற்றமே ஏற்படவில்லை, அதனால் ஒரே பிரம்மம் மாத்திரமே இருக்கிறது என்று ஆழமாக அறிவுறுத்துகிறது. அப்ப இந்த நிலையை நம்ம உணர்றதற்கு தான் இங்க மனித பிறவி, வேற எந்த பிறவிலும் இதை நீங்க உணரவே முடியாதுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க எத்தனை பிறவி எடுத்திருந்தாலும், அல்லது எத்தனை விதமான பிறவி எடுத்திருந்தாலும், நீங்க மனிதனா பிறக்கிறதுக்கு முன்னாடி விதவிதமா பிறந்திருக்கலாம், நீங்க வேற வேற ஜீவராசிகளா பிறந்திருக்கலாம், அதெல்லாம் இங்க வேல்யூ கிடையாது. இந்த மனித பிறவியில ஆறாம் அறிவு பரிமாணத்துல பகுத்தறிவை கொண்டு நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தினால நாம விடை காணுகின்ற பொழுது மட்டும்தான் இங்க பிரம்மமே அனைத்துமாக தோன்றுகிறது என்று அறிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப அதனால தத் என்ற உபதேசம் இங்க முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. ஏன்னா தத்துனா அது மாத்திரமே, அதுவே அப்படிங்கிறது இந்த சொல்லால் குறிக்கப்படுகிறது. அப்ப அப்படிப்பட்ட தத்துனா அதனுடைய விசேஷம் என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எல்லையற்றது, இன்ஃபினிட்டி. அந்த சத்துக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்கா, ஒரு பவுண்டரி இருக்கான்னா இல்லவே இல்லை, அது எல்லையற்றது. அதற்கு பெயர் உருவம் இருக்கா, இல்லை, பெயரும் அற்றது உருவமும் அற்றது. அது வேற எப்படி தான் இருக்கு, இரண்டற்றது, அத்விதீயம். அது எப்படி இருக்கிறது, நித்தியமானது, எப்போதும் இருக்கிறது. அதுவே இந்த உலகத்துக்கு ஆதாரம், அதுவே சச்சிதானந்தம் அப்படின்னு இங்க நம்ம பார்க்க முடியும். அப்ப இந்த ஸ்லோகம் வந்து சிருஷ்டிக்கு முன்பும் இப்போதும் பெயர் உருவமற்ற இரண்டற்ற ஒன்றேயான சத்து மாத்திரமே இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தின் ஆழமான உட்பொருளை பார்க்கிறோம். அடுத்தது ஆறாவது ஸ்லோகம். ஸ்ரோத்து தேக இந்திரிய அதீதம் வஸ்து அத்ர த்வம் பதேன ஈரிதம் ஏகதா கிருக்யதே அசி தத் ஐக்கியம் அனுபூயதாம். ஸ்ரோத்து கேட்பவன், தேக இந்திரிய உடல் புலன்கள் தாண்டியது. இங்க என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல தத்துங்கிற ஒரு பதம் இருக்கு இல்லையா, அந்த தத்துங்கிற ஒரு பதம் வந்து அந்த பரம்பொருளை குறிக்கிறது அப்படின்னு சுட்டி காட்டினார். இப்போது தொம்ங்கிற பதத்துக்கு விளக்கம் கொடுக்குறார். இப்ப இந்த ஸ்லோகத்துல தொம் பத விசாரம் பண்றோம். ஏற்கனவே அந்த சூத்திரம் வந்து தத்து பேசுது, இப்ப தொம் பேசுது. இப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது, தொம்னா என்னங்க, நீன்னு சொல்லுது. தத் தொம் அசி, தத் அது, தொம் நீ, அசி இருக்கிறாய், அதுவாகத்தான் நீ இருக்கிறாய் அப்படிங்கிறதான் தத்துவம் அசிங்கிற மகா வாக்கிய உபதேசம். இதுதான் வேதத்தின் பிரமாண வாக்கியம், மகா வாக்கியம் பிரமாண வாக்கியம். இதை தான் எல்லா கோயில்களும் வச்சிருப்பாங்க. நம்ம சபரிமலையில கூட ஐயப்பன் சன்னிதானத்துல நம்ம போன உடனே மேலே தான் எழுதப்பட்டிருக்குன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்ப இங்க தத்துன்னா அந்த பரம்பொருள் இறைவன் பிரம்மம் என்று நம்ம பொருள் புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப தொம்முன்னா என்ன, நீ அப்படிங்கிறது குறிப்பிடுது. அந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுதுன்னா, தொம்முன்னா நீ அப்படின்னு சொல்லி அந்த பொருள் புரிய வைக்குது. அப்ப நான் அப்படின்னா நான் எப்படின்னு நமக்கு தெரியணும்ல. நீன்னு சொன்னா நானுங்கிறது இந்த உடலா அப்படின்னு நீங்க நினைச்சுக்க கூடாது. ஏன்னா நம்ம உடலான்னா உடலை பேசவே இல்லை. ஏன் அப்படின்னா, உடல் வந்து பிறக்கிறது, வளர்கிறது, நாளடைவில் மாறுகிறது, இறுதியில் அழிந்து விடுகிறது. அப்படி இருக்கிற உடல் எப்படி நானாக இருக்க முடியும், அதுவாக இருக்க முடியும்? அதுவும் இதுவும் ஒன்று அப்படின்னு வேதம் விளக்கும் போது, அழியாத பொருளை தத்துல பேசிட்டு தொம்ம வந்து அழியும் பொருளை போய் பேசுமா? பேசாது. அப்ப இங்க தம்முனாலும் தத்துனாலும் ஒரே விஷயத்தை தான் குறிப்பிடுது. தத்துவம் அசி, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படிங்கிற வார்த்தை. அது எப்படி பிரம்மம் அழியாம இருக்கோ அது மாதிரி தொம்முங்கிற நீயும் அழியாதவன் தான் அப்படின்னு நமக்கு சொல்லும் போது, அப்ப நான் எப்படிப்பட்டவன் இந்த உடலா அப்படின்னா, உடலாக இருக்க முடியாதே. ஏன்னா உடல் தான் பிறக்குது, வளருது, மாறுது, அழியுது. அப்ப இங்க அது உண்மையான நானாக இருக்கவே முடியாது. அப்ப இந்திரியங்களும் நான் அல்ல. ஏனென்றால் கண் பார்க்கிறது, காது கேட்கிறது, ஆனால் என் கண் என் காது என்ற எதுவுமே அந்த சைத்தன்யம் இல்லாமல் பயன்படாது என்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நேற்றைய வகுப்புல அதை பார்த்துட்டோம். அப்ப அதனால இந்த கண் என்னுடையது, காது என்னுடையதுன்னு நீங்க சொல்லி அதை உரிமை கொண்டாடினாலும், அந்த கண்ணோ காதோ மூக்கோ நாக்கோ உண்மையில் அது இல்லாமல் இயங்கவே இயங்காது அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கும் போது, இங்க இதெல்லாம் வந்து போற பொருள் தான். ஆனா உண்மையான தொம் அப்படிங்கிற பதம் எதை குறிப்பிடுதுன்னா, அந்த சைத்தன்யத்தை தான் குறிப்பிடுது. ஏன்னா இருப்பது அந்த இருப்பு மாத்திரம் தானே, பிரம்மம் மாத்திரம்தான் இருக்குது. அது வந்து வருவதும் இல்லை, போவதும் இல்லை, பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. அப்ப இங்க வந்து இந்த வித்யாரண்யர் என்ன சொல்ல வராருன்னா, உடல் மனம் இந்திரியங்களை தாண்டி ஒளிர்கின்ற அந்த சாட்சி சைத்தன்யமே தொம்ங்கிற பதத்தில் குறிக்கப்படுகிறது என்று சொல்றார். தொம்முங்கிற பதம், நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி உடம்போ மனசோ கிடையாதுப்பா, அந்த உடல் மனம் இந்திரியங்களை தாண்டி ஒளிர்கின்ற சுத்த சாட்சி சைத்தன்யம் தான் தொம் என்ற பதத்தில் அழைக்கப்படுகிறது. அதுவே உண்மையான நீ. தத்வம், அதுவே நீ. அசி, இருக்கிறாய், இருக்கிறது, அது மட்டுமே இருக்கிறது. அதுதான் இந்த மகா வாக்கியத்தினுடைய பொருளுங்க. ஏன்னா நம்ம இப்போ மகா வாக்கிய விவேகம் தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஒவ்வொரு மகா வாக்கியமும் என்ன பொருள் சொல்லுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ தத்துன்னா பிரம்மம், தொம்முன்னா அது சாட்சி சைத்தன்யம், அசி என்றால் இரண்டும் ஒன்றே. அப்போ இங்கே நம்ம தத்துங்கிற ஒரு விஷயம் வந்து ஏன் தொம்மா மாறிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் ஒரு மீடியம் வந்துச்சு, மனம்ங்கிற ஒரு மீடியம் வந்தது. இப்போ நான் வந்து என்ன பார்க்கணும்னா கண்ணாடிங்கிற ஒரு மீடியத்தை பயன்படுத்துகிறேன் இல்லையா. நான் என்ன பார்க்கணும்னு விரும்பினேன்னா நான் என்னையே எப்படி பார்க்க முடியும், என்னையே நான் பார்க்க முடியாது. அப்போ என்னையே நான் பார்க்கணும்னா எனக்கு ஒரு ஊடகம் தேவை, ஒரு உபாதி தேவை. அந்த உபாதி எதுவாக இருக்கலாம்னு நான் யோசிக்கும் போது கண்ணாடி எனக்கு சரியா இருக்கு. அப்போ நான் கண்ணாடியை கொண்டு என்னையே நான் பார்க்கிறேன். அப்போ என்னுடைய உருவம் அப்படியே கண்ணாடியில் பிரதிபலிக்கிறதுனால நான் சிரிச்சா அது சிரிக்குது, நான் டான்ஸ் ஆடினா அது டான்ஸ் ஆடுது, நான் ஓடுற மாதிரி ஆக்ட் பண்ணா அது ஓடுற மாதிரி பண்ணுது. என்னென்ன நான் இந்த பக்கம் செய்கிறேனோ அதெல்லாம் அந்த பக்கம் கண்ணாடியில் இருக்கிற உருவமும் அப்படியே செய்து. அப்ப அதனால கண்ணாடிக்கு உயிர் வந்துருச்சா அல்லது கண்ணாடி இருக்கிற உருவம் ஒன்னு புதுசா பிறந்துருச்சான்னா இல்ல, அது என்னுடைய இருப்புனால பிரதிபிம்பித்து காணப்படுவதற்கு ஒரு ஊடகம் கண்ணாடி இருப்பது போல, இங்கு அந்த சைத்தன்யம் பிரதிபிம்பித்து காணப்படுவதற்கான ஒரு ஊடகம் தான் இந்த உடலும் மனசும். ஆகவே இந்த உடல் மனம் என்பது உண்மையில் இல்லை. கண்ணாடி எப்படி உடஞ்சி போனா ஒன்றுக்கும் உபயோகப்படாதோ அது மாதிரி இந்த உடலும் மனசும் ஒன்றுக்கும் உபயோகப்படாது. இது வந்து போறது தான். அதை போய் நான் சொல்லிட்டு நம்ம இதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு அஜ்ஞானம் தான் மேலோங்குமே தவிர அறிவு விரிவாகாது. அதை இங்க சுட்டி காட்டுறாரு இந்த ஸ்லோகத்துல. அப்ப தொம் என்றால் அந்த தூய சைத்தன்யம் பிரதிபிம்பிக்கின்ற ஒரு ஊடகம். ஆனால் நீ அதுதான், நீ இந்த உடல் அல்ல, அதுதான் இருக்கிறது, அது இந்த உடலை பயன்படுத்தி தன்னை பிரதிபிம்பித்து பார்க்கிறது. ஆகவே அது மட்டுமே இருக்கிறது. அதாவது எப்படி இதை புரிஞ்சுக்கணும்னா அந்த கண்ணாடி ஓமானத்திலே தான் உங்களுக்கு நான் புரிய வைப்பேன். நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க, கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறதுனால ஒரு இன்னொரு உருவம் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஆனா கண்ணாடி இருக்கிறதுனால தான் அது இருக்குது, இல்லைன்னா நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. அது மாதிரி இங்க பிரம்மம் மட்டும்தான் இருக்குது, இந்த உடலும் மனசும் வந்ததுனால அது இருப்பது போல, எக்ஸ்ட்ராவா இந்த உலகம் இருப்பது போல நமக்கு தெரியுது. ஆனா உண்மையில இது ஊடகம் தான், இது நீக்கிட்டீங்கன்னா அந்த இருப்பு மாத்திரம்தான் இருக்கும். அப்ப அதனாலதான் இங்க சாஸ்திரம் வந்து இதை நீக்க சொல்லுது, நேத்தி பண்ண சொல்லுது. நீ இந்த உடலும் கிடையாது, நீ இந்த மனசும் கிடையாது, இதை ஏன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற? கண்ணாடி இருக்கிறதுனால கண்ணாடியில உருவம் தெரியுதுங்கிறதுக்காக கண்ணாடியே பிடிச்சிக்கிட்டு இருந்தா நீங்க கண்ணாடி ஆகிட முடியுமா, இல்ல கண்ணாடியில இருக்கிற உருவம் நீங்கள் ஆகிட முடியுமா? ஆகவே முடியாது. நீங்க தான் கண்ணாடி, கண்ணாடி தான் கண்ணாடி இருக்கிற உருவம் உங்களுடைய பிரதிபிம்பம் தான். அது மாதிரி இங்கேயும் இந்த மனமும் உடலும் அந்த ஊடகமாக அது பயன்படுத்துது, பிரம்மம் வந்து பயன்படுத்துது. ஆனா அந்த ஊடகம் அதற்கு வேறாக இல்லை, எல்லாம் அதுலேயே தோன்றி அதுலேயே இருந்து அதுலேயே மறையுது. ஏன்னா இருப்பது இருப்பு மாத்திரமே. ஏன்னா இப்ப நாம இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்த உடனே நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் வரும்னா, இப்ப நான் இருக்கிறேங்க, நான் கண்ணாடியை படைச்சிட்டேன், அப்ப பிரம்மம் வந்து இப்ப என்ன படைச்சிருக்குல்ல, அப்ப ரெண்டாவதா ஒரு பொருள் வந்துருச்சுன்னு தான் பொருள் எடுத்துக்கணும். இப்ப நான் இருக்கிறேன், நான் வந்து ஒரு கண்ணாடியை உருவாக்கிட்டேன், அப்ப எனக்கு வேறாக இன்னொரு பொருளை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன், அதனால் நான் என்னை கண்ணாடியில் பார்க்கிறேன், அப்ப அங்க இருமைகள் இருக்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப அது மாதிரி நீங்க பிரம்மம் 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 மாத்திரமே இருக்குதுன்னு சொல்றீங்களே, அப்ப அந்த பிரம்மம் இந்த உடலையும் மனதையும் கொண்டு தன்னையே பிரதிபிம்பித்து பார்க்கிறது என்றால், அப்ப அதற்கு வேறாக இந்த உடலையும் மனதையும் அது உண்டாக்கித்தானே இருக்கிறது. அப்ப அங்க இரண்டாவதான ஒரு பொருள் வந்து விட்டது என்றுதானே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னா, அழகா பதில் சொல்லுது சாஸ்திரம், இல்லை. ஏன்னா இங்க அதுக்கு ஒரு விளக்கம் எப்படி உபநிஷத்துல கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு சிலந்தி பூச்சி இருக்கு, அந்த சிலந்தி பூச்சி தன்னிடத்துல இருக்கிற உமிழ் நீரை கொண்டு ஒரு வலையை பின்னி அந்த வலையிலேயே அது பிடித்தனம் பண்ணி, அப்புறம் அது வலையை வேண்டான்னு நினைக்கும் போது அந்த வலையை உள்ளிழுத்து அப்படியே அது வாழ்ந்து கொண்டிருக்கு. அப்போ ஒரு சாதாரண சிலந்தி பூச்சியினால வெளிப்புற பொருட்கள் எதையுமே எடுக்காம, ரா மெட்டீரியல்ஸ் எதுவுமே வெளியிருந்து புறத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாமல், தன்னிடத்திலிருந்தே வருகின்ற உமிழ் நீரை கொண்டு ஒரு வலையை உருவாக்கி அதில் குடும்பம் நடத்த முடியும் அப்படின்னா, எல்லையில்லாத அந்த அறிவு, அந்த பிரக்ஞை தன்னிடத்திலேயே இந்த உடலையும் மனதையும் உருவாக்கி இந்த உலகத்தை உண்டு பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கு. அது வேற எந்த பொருளும் ரா மெட்டீரியல் வெளியிருந்து எடுக்கவே இல்லை. ஏன்னா நம்ம கேட்கலாம், கேள்வி எப்படி கேட்போம்னா, ஏதாவது ஒரு ரா மெட்டீரியல் வச்சிருந்தா தானேங்க என்னை படைக்க முடியும், அப்போ என்னை படைக்கிறதுக்கு பஞ்சபூதங்கள் எடுத்துக்கிச்சா பிரம்மம், நீர் நிலம் நெருப்பு காற்றுங்கிற ஐந்து கருவிகளை கொண்டு தானே அப்போ அது படைச்சிருக்குது, அப்போ அந்த ஐந்தும் அதுதானே உருவாக்கி இருக்கு, அப்போ அது தனக்கு வேறாகத்தானே உருவாக்கி வச்சிருக்கு, அப்போ ரெண்டாவது பொருள் வந்துடுச்சுல்ல அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா வரவே இல்லை. ஏன்னா அதுதான் இங்க விஷயமே, ஆதியிலும் அது மாத்திரம்தான் இருக்கிறது, இப்பவும் அது மாத்திரம்தான் இருக்குது, ஆனா தோன்றி மறைவது வெறும் தோற்றம் மாத்திரமே. அதனாலதான் பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்தியாங்கிறது மிகப்பெரிய மகா வாக்கியம். இதெல்லாம் நம்மளை காட்டி கொடுக்குற மகா வாக்கியம். மகா வாக்கியத்தினுடைய உச்ச மகா வாக்கியம் என்னன்னா, பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா, பிரம்மம் மாத்திரமே இருக்கிறது, உலகம் இல்லவே இல்லை, உலகம் வெறும் தோற்றம் மாத்திரமே அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாரு. அதுக்கு தான் நம்ம வந்து உங்களுக்கு எளிமையா புரிந்து கொள்ளக்கூடிய திரைப்பட ஓமானத்தை நடைமுறையில சொல்றோம். அப்ப பிரம்மம் என்பது ஒரு எல்லையற்றதாக இருப்பது போலவும், ஜீவன் என்பது ஒரு தனியாக தோன்றி ஒரு சிறிய அளவில இருப்பது போலவும் தோன்றுவதற்கு காரணம் உபாதி தான் காரணம். ஏன்னா ஒரே ஆகாயம், எப்படி ஒரு குடத்துக்குள்ள போனா கட ஆகாசம் என்றும் வெளியே இருந்தால் மகா ஆகாசம் என்றும் நாம் அழைக்கிறோமோ, அதுபோல அந்த எல்லையற்ற பிரக்ஞை இந்த உடலுக்குள்ள பூந்ததனால் அது ஜீவன் என்றும், உடலுக்கு வெளியே இருப்பதனால் அது பிரம்மம் என்றும் நம்மால் அழைக்கப்படுகிறது. ஆனால் அதெல்லாம் நம்மால் உருவாக்கி கொள்ளப்பட்ட, மனதினால் உண்டாக்கப்பட்ட நாம ரூபங்கள் தானே தவிர, உண்மையில் அங்கு அப்படி ஒரு படைப்பு நடைபெறவே இல்லை. ஆகாயம் வந்து வரவும் இல்லை போகவும் இல்லை, அது மாத்திரம்தான் இருக்கு. இடையில நம்ம உண்டாக்குன குடத்தினால ஆகாயம் குடத்துக்குள்ள பூந்துருச்சு, அதனால கட ஆகாசம், குடத்தை உடைச்சதுனால குடத்துல இருக்கிற ஆகாசம் வெளியே போயிடுச்சு, அதனால மகா ஆகாசம் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இப்படிதான் மாத்தி மாத்தி குழப்பம் அடைகிறோம் அப்படிங்கிறதையும் இங்க புரிய வைக்கிறாரு. ஏன்னா இப்ப பூமியில எப்போதும் தண்ணி இருக்குது. இன்னொரு உதாரணம், பூமியில எப்போதும் தண்ணி இருக்குது. நீங்க வந்து கிணறு வெட்டுறீங்க, பயங்கரமா கிணறு வெட்டி வெட்டி அதுல இருக்கிற மண்ணை பூரா தோண்டி வெளியே போட்ட உடனே அங்க தண்ணி வந்துருது. அப்ப உடனே பெரிய ஒரு குழிக்குள்ள தண்ணி வந்ததுனால, நான் கிணறு வெட்டினதுனால தண்ணி வந்துச்சுன்னு நீங்க சொல்றதுனால அப்படிதான் உண்மையிலேயே நடந்ததானா? இல்லை, கிணறு வெட்டுறதுக்கு முன்னாடியும் தண்ணி இருந்தது. நீங்க அந்த தண்ணியை பார்க்கணுங்கிறதுக்காக அந்த தண்ணி இருந்த இடத்துல இருக்கிற மண்ணெல்லாம் தூக்கி வெளியே போட்டதுனால தண்ணியை பார்த்துட்டு நான் தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பூமிக்கு அடியில எப்போதும் நீர் இருக்கிறது. ஏன்னா நீர் தானே முக்கால் பங்கு, நிலம் தானே கால் பங்கு. அப்ப நீர் எப்பொழுதும் இருக்கிறது. ஆனால் நம்ம நீரை பார்க்கறதுக்காக நிலத்தை தோண்டி வெளியே போட்டுட்டு தண்ணி வந்துருச்சின்னு சொல்லக்கூடாது. தண்ணி எப்போதும் இருக்கிறது. அது மாதிரி பிரம்மம் எப்போதும் இருக்கிறது. இதெல்லாம் எக்ஸாம்பிள், இதை எடுத்துக்கணும், இப்படி எல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம இந்த மாதிரிதான் ஆகாயம் வந்து எப்போதும் இருக்கிற ஆகாயத்தை போய் குடத்துக்குள்ள போயிட்டதுனால கட ஆகாசம்ன்றோம், குடத்துக்கு வெளியே இருக்கிறதுனால மகா ஆகாசம்னு சொல்றது போல, இறைவன் ஏதோ வெளியே இருக்கிறதுனால அவன் பரமாத்மா என்றோம், நம்ம உடலுக்குள்ள பூந்துட்டதுனால ஜீவாத்மா என்றோம், அப்படியெல்லாம் பிரிச்சு பார்க்க கூடாது அப்படிங்கிறதும் இங்க நிரூபணம் பண்றாரு. அப்ப அதனால அனுபூயதாம் அப்படிங்கிற வார்த்தையை இங்க யூஸ் பண்றாரு. ஏன்னா இங்க இந்த வார்த்தை வந்து அதை அனுபவித்துத்தான் அறிய முடியும் அப்படின்னு சொல்றாரு. அனுபூயதாம் அப்படின்னா அந்த பரம்பொருளை, அந்த பிரம்மத்தை தனக்கு வேறாக பார்க்கின்ற வரைக்கும் உங்களுக்கு அனுபவம் ஆகாது. ஆனா அது நான் தான் என்று நீங்க உங்களுக்குள்ள இந்த உடலையும் மனதையும் கடந்து பார்த்தீங்கன்னா உணர முடியும். அதுதான் இங்க செய்யணும். ஏன்னா ஞானம் வந்து அதுக்காக தான் மனித அறிவுல வந்து நமக்கு காட்டி கொடுக்கும். அப்ப அதை அனுபவித்து அறிய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அப்படிப்பட்ட பிரம்மம் வந்து ஒரு புத்தக அறிவு கிடையாது. இப்ப சிரவண மனன நிதித்தியாசனம் இந்த பாடத்தை நம்ம கேட்பதினால நம்முடைய சந்தேகங்கள் தான் தெளியுது, அஜ்ஞானங்கள் தான் நீங்குது. இந்த மாதிரி அத்தியாத்ம ஞான பாடங்களை, அத்வைத வேதாந்த பாடங்களை மனசு உள்வாங்க உள்வாங்க மனதனுடைய அறியாமைகள் பூரா நீங்கி சந்தேகம் தெளியுது. அதுதான் மனனம். அப்ப மனனம்ங்கிறது நீங்க கேள்வி கேட்டு பெற வேண்டியது கூட இல்லை. சாஸ்திரங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்க சந்தேகம் பூரா தெளிவாகும். ஏன்னா எல்லா விளக்கமும் இதுலயே இருக்கு, எல்லா கேள்விகளுக்கும் பதிலும் இதுலயே இருக்கு. நமக்கு தெரியாது, கேள்வி கேட்க கூட நமக்கு தெரியாது. இப்ப நீங்க சந்தேகத்தை நீக்கிக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே நீங்க என்ன சந்தேகத்தை கேட்கறதுங்க, எனக்கு கேள்வி கேட்கவே தெரியலீங்க அப்படின்னு நீங்க சொல்றதுனால, அவங்களே மகான்களே ஞானிகளே நமக்கான கேள்விகளை கேட்டு நமக்கான பதில்களை அவர்களே உருவாக்குவாங்க. அப்படித்தான் நம்ம எல்லா சாஸ்திரங்களையும் பார்க்கறோம். கைவல்ய நவநீதமே அப்படித்தான். கைவல்ய நவநீதம் வந்து குருவும் சிஷ்யனும் உரையாடுவது போல ஒரே ஆசிரியர் தாண்டவராய சுவாமிகள் தான் அதை வடிவமைச்சிருக்கார். ஆனா உண்மையிலே குரு சிஷ்ய உரையாடல் அங்க கிடையாது. அவரே குருவா இருந்து கேள்வியை கேட்டு அவரே சிஷ்யனா இருந்து பதிலை பெறுவது போலவும், சிஷ்யன் மீண்டும் சந்தேகத்தை எழுப்பது போலவும், குரு மீண்டும் பதில் சொல்வது போலவும் ஒரு உரையாடல் பகுதியை உருவாக்குறாங்க இல்லையா. இப்படித்தான் எல்லா உபநிஷதங்களும் இப்படித்தான் உண்மையில் இருக்கே தவிர, உண்மையில் குரு சிஷ்ய உரையாடலே அங்க இல்லை. ஏன்னா சிஷியனுக்கு கேள்வி கேட்கவே தெரியாது, கேட்கவும் முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் மெச்சூர்ட் ஆகாம இவ்வளவு பெரிய உயர்ந்த விஷயங்களை அவனால புரிந்து கொள்ளவும் முடியாது, இதை சம்பந்தமான கேள்விகளை கேட்கவும் முடியாது. ஆகவே சாஸ்திரங்களை சரியாக உள்வாங்கினாலே நம்முடைய பெரும்பாலான சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்து விடும். அப்பொழுது நாம் மனநம்ங்கிற பகுதியில தெளிவடைந்து விடுவோம். அதுக்கப்புறம் நம்ம தெளிவடைந்த பிறகு இங்க என்ன சொல்ல வருது வேதம், தத்துவமசி, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லுது. அதுவாகத்தான் நானுங்கிற ஒரு தீர்மானம் அடைஞ்சிருவோம். எப்படி அடைவோம்? இந்த உடலும் மனம் சார்ந்த அல்ல, அந்த உணர்வு இல்லை, நான் அதுவாகத்தான் இருக்கிறேன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்ட பிறகு நாம் இந்த உடலையும் நேர்த்தி பண்ணிடுவோம், மனசையும் நேர்த்தி பண்ணிடுவோம். அப்போ இங்க என்ன இருக்கு? பெரும் இருப்பு மாத்திரமே இருக்கிறது. அப்போ படைப்பின் ஆரம்பத்திலையும் அதுதான் இருந்தது, இப்பவும் அதுதான் இருக்கிறது. அப்ப இந்த உலகம் இல்லவே இல்லை, ஜகன் மித்யா, வெறும் தோற்றம் மாத்திரமே. அதுதாங்க இந்த சாஸ்திரத்துல, இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தினுடைய ஆழமான பொருள். அப்ப இந்த ஸ்லோகம் சொல்ல வர்ற தம் என்பது உடல் அல்ல, உடலை தாண்டிய உணர்வு சாட்சி சைத்தன்யம் அப்படிங்கிற ஒரு அருமையான மகா வாக்கியத்தை, நீ அப்படித்தான் இருக்கிறாய் அப்படிங்கிற முறையில அசி அப்படிங்கிற வார்த்தையை கையாளுறாரு. வேதம் கையாளுது அசி, தத்துவம் அசி, அதுவும் நீயும் ஒன்றாகத்தான் இருக்கிறீர்கள், அதுவே நீ, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படிங்கிறதான் இந்த ஆறாவது ஸ்லோகத்தின் பொருள். அடுத்தது ஸ்லோகம் 7. ஸ்வப்பிரகாச அபரோக்ஷத்துவம் அகம் இதி உத்திதக மதம் அகங்கார ஆதி தேகாந்தாத்து பிரத்யேகாத்மா இதி கீயத்தே. அயம் ஆத்மா ஸ்வப்பிரகாச அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இங்க உபயோகப்படுத்துறாரு. என்ன இங்க உபயோகப்படுத்துறாருன்னா, இன்னொரு மகா வாக்கியம் அயம் ஆத்மா வந்துருச்சு இந்த இடத்துல. ஏன்னா நம்ம 4 மகா வாக்கியங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். முதல்ல வந்து பிரஜானம் பிரம்மா, அந்த பிரஜை அந்த உணர்வே இறைவன் அப்படின்னு புரிய வச்சார். அப்புறம் வந்து அகம் பிரம்மாஸ்மி, இப்ப தத்துவமசி, 4வது அயம் ஆத்மா பார்க்குறோம். இங்க அயம் ஆத்மா என்று கூறப்படுவதாலே அந்த ஆத்மா தானே ஒளிர்வதும் தன்னையே தான் நேரடியாக அனுபவிப்பதுமாக இருக்கிறது. அகங்காரம் முதல் உடல் வரை உள்ள அனைத்திலும் அகத்தே அது இருப்பதினாலே அது பிரத்யேக ஆத்மா என்று அழைக்கப்படுகிறது என்று இந்த இடத்துல அருமையா புரிய வைக்கிறார். ஏன்னா இந்த ஸ்லோகம் அதான் சொல்லுது, அகங்கார ஆதி தேகாந்தாத்து பிரத்யேகாத்மா இது கீயத்தே, தானே ஒளிர்கிறது. ஸ்வப்பிரகாசகா அபரோக்ஷத்துவம் நேரடி அனுபவமாக இருக்கிறது அயம் ஆத்மா. அப்படிப்பட்ட அந்த பிரம்மம் அந்த ஆத்மா அறியப்படுகிறது. மதம் இது உத்தித மதம் எப்படி அறியப்படுகிறது, நான் இருக்கிறேன் என்ற தன்னிருப்பில் தன் ஸ்புரணத்திலே நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று சதா தன்னை உணர்ந்தவாறு அது இருக்கிறது. அந்த ஸ்புரணத்திலே அகங்காரம் அப்படிங்கிற வார்த்தை உருவாக்குறது இந்த இடத்துல. அகங்கார ஆதி தேகாந்தாத் பிரத்யேகாத்மா இது கீயத்தே. அப்போ ஆதி முதல் கொண்டு இப்போ இந்த உடல் உள்ள வரையிலும் அது உள்ளே ஆத்மா என்று அழைக்கப்படுகிறது. அப்ப இந்த ஸ்லோகம் வந்து மாண்டூக்கிய உபநிஷத்துல வருது. இந்த ஆத்மாவே பிரம்மம், அயம் ஆத்மா பிரம்மா அப்படின்னு ஒரு மகா வாக்கியம் பார்த்தோம் இல்லையா, அது இதுதான். அயம் அப்படின்னா இந்த அப்படிங்கிற வார்த்தை அயம் என்ன இந்த இடத்துல, அதாவது அந்த நான் அப்படிங்கிற அந்த அகமும் இங்க அயம் அப்படிங்கிற இந்த என்ற பொருளும் ஏதோ தொலைவில் இருக்கின்ற ஒரு பொருள் அல்ல, நேரடியாக இப்போதே இந்த வினாடியே அனுபவிக்கப்படுகின்ற ஆத்மா, அதான் ஸ்வப்பிரகாசக அப்படிங்கிறாரு. ஸ்வப்பிரகாசம் அப்ப உலகில் உள்ள எல்லாம், அதாவது நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இல்லையா, எறும்புல இருந்து யானை வரைக்கும் எடுத்துக்கலாம், அல்லது பூமியிலிருந்து சூரியன் வரைக்கும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன சின்ன நுண்ணிய பொருளோ மிக பிரம்மாண்டமான பொருளோ எல்லாம் அறிவதற்கு இங்க நம்ம இடத்துல இருக்கிற இந்திரியங்கள் இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற இந்திரியங்கள் தான் இதையெல்லாம் அறியும். கண்ணு காது மூக்கு நாக்குங்கிற நம்ம கிட்ட 5 புலன்கள் மூலமா நம்ம இதையெல்லாம் அறிகிறோம். இது இது இன்னது அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் எறும்புங்கிறோம், இதுதான் சூரியன்கிறோம். அப்போ எறும்புக்கும் சூரியனுக்கும் எப்படிங்க வித்தியாசம் தெரிஞ்சுது, கண் இருக்கிறதுனால. அப்போ கண் இருந்தால் மட்டும் போதுமா வித்தியாசம் தெரிஞ்சிருமா அப்படின்னா இல்லை, காது இருக்கிறதுனால. அது எப்படிங்க காது இருக்கிறதுனால தெரிஞ்சதுன்னா கேள்விப்படுறோம், பாருங்க இது எறும்பு இது சூரியன் அப்படின்னு நம்மளுக்கு யாரோ சொல்லி கொடுத்தாங்க, அதை வச்சு ஓ இதான் எறும்பா சரி இது எறும்பு, ஓ இதான் சூரியனா சரி சூரியன் அப்படின்னு நம்ம நமக்குள்ள பதிய வச்சுக்கிறோம். இப்படிதான் நம்ம இடத்துல இருக்கிற புலன்கள் வழியாக விஷயங்கள் உள்வாங்கப்படுது. ஆனா இந்த இந்திரியங்கள் தானே உள்வாங்கி கொள்ளுமா, முடியாது. அப்ப அதுக்கு பின்னாடி மனம் இருக்கிறது. அப்ப மனசுதான் இதை வந்து உள்வாங்குது. ஏன்னா இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் கண்ணு ஒரு விஷயத்த பார்த்த உடனே அது வந்து பேனா இது வந்து பென்சில் அப்படின்னு கண்ணுக்கே தெரிஞ்சிருமா, கண்ணுக்கு எப்படி தெரியும், கண் வந்து வெறும் பார்ப்பது மட்டும்தான், ஒரு கருவி மாத்திரம்தான். ஆனா அதுக்கு பின்னாடி மனம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் இங்க பிரதிபிம்ப விஷயம். அந்த அறிவு வந்து மனமா மாறி அனைத்தையும் அறியுது. அப்ப எப்படிப்பட்ட ஒரு அற்புதம் பாத்தீங்களா, அதனால அது எப்படி வேணா மாறும், என்னவா வேணா மாறும், என்ன வேணா படைக்கும், என்ன வேணா அனுபவிக்கும், என்ன வேணா அழிச்சிரும். அதனுடைய நிலைதான் இங்க. ஏன்னா இருப்பது இருப்பு மாத்திரமே, அதுதான் இருக்குங்கிறத நாம உணர்ந்துட்டா அதுவும் நாமும் வேறு வேறு இல்லை. ஆனா உணராத வரைக்கும் நான் ஏதோ சாதாரண ஜீவன், அவர் ஏதோ பயங்கரமான பரமன் அப்படிங்கிற மைண்ட் செட்லயே வாழ்க்கை ஓடும். ஆனா அதனால என்ன கடைசியில் உங்களுக்கு கிடைக்க போகுது? ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா நீங்க வேற, இறைவன் வேறங்கிறத இருமையினால இன்னொரு பிறவிதான் கிடைக்கும், வேற ஒன்றும் கிடைக்காது. ஆனா இந்த பாடத்திட்டத்தை நல்லா உள்வாங்கிட்டோம்னா, இதெல்லாம் இந்திரியங்கள் எல்லாம் கருவி, மனம் எல்லாம் கருவி. எதற்காக இந்த கருவி? ஆத்மாவை அறிய, தன்னை தான் அறிய, அது உண்டாக்கிட்ட கருவி. நீங்க உங்களை நீங்க பார்க்க நீங்க உண்டாக்கிட்ட கருவி எது? கண்ணாடி. அது மாதிரி அதுவே அதை பார்க்க அது உண்டாக்கிக்கிட்ட கண்ணாடி. மனசு இந்திரியங்கள் தான், இந்த உடலும் மனசும் தான் அது உண்டாக்கிக்கிட்ட கண்ணாடி. அப்ப அது மட்டும்தான் இருக்குது. ஆனா நாம என்ன நினைச்சுக்கிட்டோம், கண்ணாடிக்கு உயிர் வந்துட்டா அந்த கண்ணாடிக்குள்ள இருக்கிற உருவம் டான்ஸ் ஆடுறதுனால ஏதோ அதுக்கே உயிர் வந்து டான்ஸ் ஆடுதுன்னு நாம நினைக்க முடியுமா? நினைக்க மாட்டோம். நமக்கு தெரியும் அது நான் இருக்கிறதுனால டான்ஸ் ஆடுது அந்த கண்ணாடியில் இருக்கிற உருவம். நான் இந்த பக்கம் ஆடுறேன், அதுவும் அந்த பக்கம் ஆடுது, அதனால என்னுடைய இருப்புனால அது இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறது நமக்கு எப்படி இந்த கண்ணாடி உபமானத்துல புரியுதோ அதே மாதிரி பிரம்மமும் தன்னை இப்படித்தான் உணர்கிறது. அந்த நிலைக்கு நாம உயர்றதுக்கு தான் மனித பிறவி, வேற எந்த பிறவிகளும் இதை உணர முடியாது. அதுதான் இங்க சொல்றாரு. அப்ப இந்த புலன்கள், இந்த கருவிகள், இந்த மனம் எல்லாமே ஆத்மாவை அறிகின்ற கருவிகள் தான். ஆனா நமக்கு எப்படி இந்த புலன்கள் வழியா இதையெல்லாம் அறியப்படுகிறதோ அது போல ஆத்மா வந்து தன்னில் தானே ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. அது உருவாக்குற ஊடகத்தின் வழியாக இந்த உலகத்தையே உண்டு பண்ணி பார்த்தாலும் அது எப்போதும் தன்னுடைய சுப்பிரகாசக சுயம் பிரகாசத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு என்ன ஓமானம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் அப்படின்னா, இப்ப சூரியனை காண்பதற்கு வேறு ஒரு விளக்கின் வெளிச்சம் தேவையான்னு கேட்போம். ஏன்னா நீங்க சூரியன் ஒரு சுயம் பிரகாச ஒளி, அதனிடமிருந்து ஒரு வெளிச்சம் வருது, அந்த வெளிச்சம் எல்லையில்லாத வெளிச்சம், அந்த வெளிச்சத்துல எல்லாம் தெரியும். அப்படி இருக்கிற அந்த சூரியனை பார்க்கறதுக்கு நான் வீட்டுல இருந்து ஒரு மெழுகுவர்த்தி ஏத்தி சூரியன் எங்கிங்கன்னு தேடுவேனா? தேவையே இல்லை. அது மாதிரி எல்லையில்லாத அந்த பிரம்மம் தன்னையே தான் பார்க்க தனக்கு வேறான ஒரு விஷயத்தை ஏன் உண்டாக்க வேண்டும்? உண்டாக்கவே இல்லைங்கிறதான் கான்செப்ட். இப்ப உண்டாக்குற மாதிரி நமக்கு தெரியறது ஒரு தோற்றம் தான் அப்படிங்கிறத வேதம் ஆழமா புரிய வைக்குது. அப்ப அதனால அது தனக்கு வேறாக ஒன்றையும் உண்டாக்கவே இல்லை, அது எல்லாம் அதனிடத்துலயே இருக்கிற வைபவம் தான். அந்த வைபவம் நமக்கு புரியல, அவளால இறைவனை வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்றோம். இறைவனுக்கு வேறாக நான் இருக்கிறேன்ட்டு நம்மளை நம்ம பெரிய கெத்து காட்டிக்கிறோம். அப்புறம் இறைவனை நான் வணங்குறேங்கிறோம். அப்புறம் இறைவனுக்கு நான் ஏதோ செய்யறேங்கிறோம். அப்புறம் இறைவனுக்கு நான் ஸ்பெஷலா பூஜை பண்றேன், நான் இறைவனுக்கு ஸ்பெஷல் மாலை வாங்கி போட்டேன், அப்புறம் இறைவனுக்கு நான் இருக்கிறதுல பெஸ்ட் பொங்கல் வச்சேன் அப்படின்னு நமக்கு நாமே நம்மள சுய புகழ்ச்சி பண்ணிக்கிறோம். ஆனா அப்படியெல்லாம் இல்லை, எல்லாம் அதனிடத்திலேயே இருந்து அதனிடத்திலேயே தோன்றி அதனிடத்திலேயே மறைகிறது. அப்ப அது மாத்திரமே இருக்கிறது. அப்படிதான் சூரியனுடைய வெளிச்சத்துல நீங்க என்ன வெளி வெளிச்சத்தை உண்டாக்கினாலும் அங்க வேல்யூ இல்லையோ, நீங்க சூரியன் முன்னாடி டார்ச் லைட் போட்டாலும் வேல்யூ கிடையாது, நீங்க கேண்டில்ல கொண்டு வந்து வெளிச்சத்தை ஏத்தினாலும் வேல்யூ கிடையாது. இன்னும் எவ்வளவு பவர்ஃபுல் பிரைட்னஸ் ஆன ஒரு நீங்க இல்ல சோடியம் லேம்போ, இன்னும் என்னென்ன டெக்னாலஜியில பயங்கரமான பவர்ஃபுல் லேம்போ நீங்க யூஸ் பண்ணாலும் சூரியன் முன்னாடி செல்லுபடி ஆகாது. அப்ப அது மாதிரி இங்க ஆத்மாவின் இடத்தில் எதுவுமே செல்லுபடி ஆகாது. ஏன்னா அது மாத்திரம்தான் இருக்குது. அதை அறிய அதற்கு வேறாக வேறு ஒரு அறிவு தேவையில்லை. அதுதான் அயமாத்மா பிரம்மா. ஏன்னா அந்த அயமாத்மா பிரம்மாங்கிறது ஆத்மா மாத்திரமே இருக்கிறது. ஏதோ தனியா நான் ஜீவன் இருக்கிறேன் ஜீவாத்மா, அப்புறம் தனியா பரமாத்மா அப்படின்னு பிரிச்சுட்டீங்கன்னா பரமாத்மாவுக்கு இழுக்கு. இது புரியாம துவைதிகள் வந்து இறைவனை ரெண்டா பிரிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க இன்னும் அப்டேட் ஆகணும். அதுக்கு அவங்களுக்கு இன்னும் சில பிறவிகள் தேவைப்படும். துவைதிகளுக்கு வந்து இன்னும் பிறவிகள் தேவைப்படும். ஆனா துவைதிகள் இல்லாம இருக்க மாட்டாங்க. ஏன் இல்லாம இருக்க மாட்டாங்கன்னா, இப்ப நீங்க ஸ்கூல்ல போய் படிக்கும் போது அஞ்சாம் கிளாஸ் படிக்க பசங்க வரக்கூடாது, டென்த் படிக்கிறதுக்கு பசங்க வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? ஒன்றாம் கிளாஸ் இருந்து எல்லாம் படிங்கப்பா, எல்லாம் படிச்சு எப்படியோ பிளஸ் டூ பாஸ் பண்ணி டிகிரிக்கு வாங்க, அப்படிதானே நீங்க டிகிரியில உட்காந்துட்டு எதிர்பார்ப்பீங்க? இப்ப நீங்க ஒரு கிராஜுவேஷன் முடிச்ச பிறகு உங்க குழந்தைகளை கொண்டு போய் எங்க சேர்த்துவீங்க? நேராக கொண்டு போய் காலேஜ்ல சேர்த்துருவீங்களா? உங்க குழந்தைய கொண்டு போய் ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ்ல தான் வைப்பீங்க, அல்லது எல்கேஜி யூகேஜில வைப்பீங்க. அப்ப அது மாதிரி தான் இங்கேயும் புதுசு புதுசா பிறந்துகிட்டு இருக்கிற எல்லாருமே இறைவனை அடிப்படையிலிருந்து தான் தெரிஞ்சுக்குவாங்க. அப்ப அவங்க வந்து பேசிக்கா பூஜை பண்ணுவான், ஜபம் பண்ணுவான், தியானம் பண்ணுவான், அவனுக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாம் பண்ணிட்டோம். ஏன்னா அவெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறான், படிச்சு வரட்டும். அவன் இந்த பிறவிலேயே முடிப்பானா, இன்னும் சில பிறவிகள் தேவைப்படுமா, நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த பிரகாசிக்கிற ஊடகம் அப்டேட் ஆறதுனாலதான் அது பிறவியை முடிக்க முடியுமே தவிர இல்லைன்னா முடிக்க முடியாது. அப்ப மனித பிறவி கிடைச்சது ஒரு மகத்துவம், அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்ப மனித உடல் கிடைச்சது ஒரு பாக்கியம், புண்ணியம், அது ஒரு தெய்வீக பிரசாதம். ஏன்னா இறைவன் வந்து கருணையினால இந்த மனித உடலை கொடுத்து தன்னை பார்க்கறான். இந்த ஊடகத்தின் வழியா ஊடகத்தை அவன் கொடுத்து தன்னை பார்க்க விரும்புறான். இப்ப எங்க வீட்டுல நான் 4 கண்ணாடி வச்சிருக்கிறேன்னா, அந்த கண்ணாடியில புகைப்படிஞ்சு அழுக்கு இருந்தா நான் போய் அந்த கண்ணாடி எப்படி யூஸ் பண்ண மாட்டேனோ, அதே மாதிரி இறைவன் படைப்புல நீங்க நாம அழுக்கடிஞ்சு கெட்ட எண்ணங்களோட மனதை கொண்டிருந்தோம்னா இறைவன் நம்ம இடத்துல பிரகாசிக்க மாட்டான். அப்ப நமக்கு மனித உடல் கிடைச்சும் பயன் இல்லாம போயிடுது இல்லையா, அதனால இங்க புரிஞ்சுக்கிங்கிறாரு. சொப்பிரகாசம் அப்படிங்கிற வார்த்தையில இறைவன் தானே சுயம் பிரகாசமாய் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறான், அவனை ஒளிர்விக்க இன்னொரு ஒளி தேவையில்லை அப்படிங்கிறது சொப்பிரகாசம்ங்கிற வார்த்தை. அபரோக்ஷம், அபரோக்ஷம்னா நேரடி அனுபவம். அதாவது இறைவன் வந்து ஏதோ வெளியிருந்து நம்ம ஒரு ஊறுகாய் இன்னைக்கு பார்த்து ஆஹா சூப்பர் அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிட்டுட்டு அருமை அப்படின்னு சொல்ற மாதிரியோ இறைவனை அனுபவமாக்க முடியாது. ஏன்னா அவன் எப்பொழுதும் அனுபவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான், எல்லா அனுபவமும் அவனுக்கே உரித்தானது. இப்ப நீங்க காது வழியா இந்த வேத விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த கேட்பவனும் அவனே, அந்த காதாக இருக்கிறவனும் அவனே தான். ஏன்னா புலன்களும் புலன்கள் வழியாக அனைத்தையும் அறிபவனும் அவனே. ஏன்னா அவன் இல்லாமல் நீங்க எதையுமே இந்த உலகத்துல தெரிஞ்சிக்கவே முடியாது. அதான திருவிளையாடல் படத்துல அந்த பாட்டு சொல்லுவேன், நான் அசைந்தால் அசையும் அகிலம் இல்லாமே. அவன் அசைஞ்சா இங்க எல்லாம் அசையும், அவன் அசையலன்னா இங்க ஒன்னும் அசையாது. அப்ப இறைவன் மாத்திரம்தான் இருக்கிறான், அவன் தன்னை வெளிப்படுத்துவதற்கான இவ்வளவு விஷயங்களை உருவாக்கி அதுல மகிழ்றான். ஆனா அது எல்லாம் அவனுக்குள்ளேயே நடக்குது, அவனுக்கு வெளியே நடக்கல. இப்ப நமக்குள்ள எத்தனையோ ஆர்கன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, எத்தனையோ செல்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, எல்லாம் நமக்குள்ளதான் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதை நம்ம ஒன்றும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஒட்டுமொத்தமா நான் அப்படின்னு நம்ம அபிமானம் பண்றோம். இந்த உடம்பை வந்து நான் அபிமானம் பண்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த உடம்புன்னு என்ன நான் அபிமானிக்கிறேன். ஆனா டாக்டர் தான் என்ன சொல்றாரு, எங்க உங்களுக்குள்ள மல்டிபிள் செல்ஸ் இருக்குங்க, ஒவ்வொரு செல்ஸுக்குள்ளயும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க, புரோட்டோபிளாசம் சைட்டோபிளாசம் அப்படின்னு சயின்ஸ்ல நிறைய விஷயங்கள் நீங்க படிக்கலாங்க, அது மைட்டோகாண்ட்ரியா அது இதுன்னு நாங்க பேர் வச்சிருக்கோம். அப்புறம் அந்த செல்லு வந்து மல்டிபிள் செல்ஸா இருக்கிறதுனால நீங்க ஹியூமன் பாடிங்க, சிங்கிள் செல்லா இருந்து அதை அமைப்பாங்க, அப்படி இப்படி நமக்கு நிறைய அறிவியல் ரீதியாக 1000 விளக்கம் கொடுத்தாலும், எப்படி நம்ம பல விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு மனிதன் இருக்கிறானோ அது மாதிரி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் உள்ளடக்கிய இறைவன் இருக்கிறான். அவனிடத்துல வந்து எதையுமே பிரிக்க முடியாது, ஏன்னா எல்லாம் அவனே. அதனாலதான் ஈசோவாசியம் இதம் சர்வம்னு உபனிஷத்து பேசும், இறைவனை தவிர இங்க எதுவுமே கிடையாது. நீங்க அதை பிரிச்சு பார்த்துக்கிட்டு இவன் வேற அவன் வேற, இந்த மொழி வேற அந்த மொழி வேற, இவன் பிராமணன் அவன் செட்டியாரு, அப்படி இப்படி நீங்க உருவாக்கிக்கிறதுக்கு இறைவன் என்ன செய்வான், அவனுக்குள்ள இருக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் நீங்க எப்படி இங்க வெளியே மைட்டோகாண்ட்ரியா புரோட்டோபிளாசம் சைட்டோபிளாசம்னு பேர் வச்சுக்கிட்டா செல்லு என்ன பண்ணும், செல்லு செல்லு மாட்டி உடம்புக்குள்ள இயங்கிட்டு இருக்கு. ஆனா அதுக்குள்ள போய் நீங்களா ஒவ்வொரு பேரை உருவாக்கிக்கிட்டு, இதுக்கு இந்த பேருங்க அதுக்கு அந்த பேருங்க, இதுக்கு வந்து கணையம்ங்க இதுக்கு பேர் கல்லீரலுங்க அப்படி நீங்க வச்சுக்கிட்டதுனால கல்லீரலும் கணையமும் மாறிடுமா, அது அதனுடைய வேலையை அது எப்பயும் போல செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். நாமளா பேரை வச்சுக்கிறோம் புரிதலுக்காக. அது மாதிரி இங்க உலகத்துல நம்ம எல்லாத்தையும் விதவிதமா பேரு உருவன் வச்சுக்கிட்டு நம்ம உருவாக்கிக்கிறதுனால இறைவன் பிரிஞ்சிட மாட்டான், அவன் அவனா மட்டும்தான் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை தான் இங்க அபரோக்ஷம் நேரடி அனுபவம். நீங்க எதை அனுபவிச்சாலும் இறைவன் தான், இறைவனுக்கு வேற எதையுமே நீங்க அனுபவிக்க முடியாது. ஏன்னா அனுபவிப்பவனே இறைவன் தான், அந்த அனுபவமே இறைவன் தான். நீங்க எப்படிப்பட்ட அனுபவம் வேணா அடைஞ்சிக்கிங்க. பிரத்யேக ஆத்மா, பிரத்யேக் அப்படின்னா உள்ளே அகத்திலே இந்த உடலுக்கும் மனதிற்கும் அகங்காரத்திற்கும் சாட்சியாக ஒளிர்ந்து கொண்டிருக்கிறான், உயிராய் உணர்வாய் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறான், அதுக்குதான் பிரத்யேக ஆத்மான்னு பேரு. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கிறோம், இப்ப நான் செய்கிறேன், நான் பார்க்கிறேன், நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன், யாரு அவன்தான், அவனை தவிர வேற எதுவும் இங்க நீங்க நான் அனுபவிக்கிறேன் நான் பார்க்கிறேன்னு சொல்லவே முடியாது. அதுக்குதான் நான் நேற்று உதாரணம் சொன்னேன், நான் பார்க்கிறேன்னு இப்ப சொல்றீங்க, ஆனா டெட் பாடி கிட்ட போய் நான் பார்க்கிறேன்னு சொல்ல சொல்லுங்களேன். நான் சுவைக்கிறேன்னு இப்ப சொல்றீங்க, ஆனா டெட் பாடி கிட்ட போய் நான் சுவைக்கிறேன்னு சொல்ல சொல்லுங்களேன். அப்ப சொல்றதுக்கும் ஒருத்தர் இருக்கணுமல்ல, அவன் தானே நான் பார்க்கிறேன் நான் சுவைக்கிறேன்னு சொல்ல முடியும். அப்ப எல்லாம் அவனே, அவனுக்கு வேறாக இங்க எதுவுமே இல்லை. அப்ப இருப்பது இறைவன் மாத்திரமே. அப்ப இதுல என்னங்க டுவாலிட்டி வரப்போகுது? அத்வைதம் தாங்க உண்மை, ஆனா அத்வைதத்தை நான் ஏத்துக்க மாட்டேன். அது எப்படிங்க கடவுள் மட்டும் இருப்பாரு, நான் வேறு கடவுள் வேறு, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்ப இன்னும் நீங்க 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் தாண்டல அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, செய்பவன் அல்ல, இங்க எதுவும் மாற்றம் அடைவதில்லை, அந்த சுத்த சைத்தன்யம் மட்டும் தான் இருக்கிறது. அதுதான் இந்த மகா வாக்கியத்தினுடைய ஆழமான உபதேசம். அயமாத்மா பிரம்ம அப்படின்னா எப்போதும் இப்போதும் நேரடியாக ஒழிந்து கொண்டே இருக்கின்ற சுத்த சாட்சி சைத்தன்யமே பிரம்மம். அது எங்கோ தொலைவில் இல்லை, அது எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா அதனிடத்துல வந்து தூரம் பக்கம் அப்படிங்கிற விஷயம் கூட கிடையாது. ஏன்னா அது எங்கேயோ தூரத்துல மேல் லோகத்துல உட்காந்துட்டு இருக்கு, நான் கீழே பூலோகத்தில் இருக்கிறேன், நான் பூலோகத்துல இருந்து மேல் லோகத்துல போய் அதை பார்க்க போறேன் அப்படிங்கறதெல்லாம் கூட மைண்டினுடைய பிளே தான். அது மேலையும் இல்லை கீழையும் இல்லை, ஏன்னா இங்க கால தேசமே இல்லை. ரெண்டாவது, இங்க கீழுலகம் மேலுலகம் என்ற படைப்பும் இல்லை, இங்க எல்லாமே அதுதான். அதனிடத்துல நீங்க எதையும் பிரிக்கவே முடியாது. அதுதான் இங்க அயமாத்மா பிரம்மாங்கிற மகா வாக்கியத்தினுடைய மிக உயரிய உபதேசம். அப்படி பிரிக்கவே முடியாத விஷயத்துக்குள்ள அது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆகாயத்தை பிரிக்க முடியுமா? நம்ம உதாரணம் தானே சொல்லுவோம், ஆகாயம் வந்து எல்லையற்றதா இருக்கு. அந்த ஆகாயத்துல வந்து இந்த இடத்துக்கு கொஞ்சம் பிரிச்சு விடுங்க, அந்த இடத்த கொஞ்சம் பிரிச்சு விடுங்கன்னு சொல்ல முடியுமா? பிரிக்கவே முடியாது, ஏன்னா அது இன்விசிபிள், எல்லையற்றதா இருக்கு, அது எங்கும் எதிலும் வியாபித்திருக்கு. அது குடத்துக்குள்ள போறதுனால நீங்க கட ஆகாசம் சொல்லலாம், டம்ளருக்குள்ள போனா டம்ளர் ஆகாசம் சொல்லலாம், நீங்க என்ன பேரு என்ன ரூபம் வேணா வச்சுக்கலாம். ஆனா அது மாத்திரம் தான் இருக்குது, அது மாதிரி இங்க இறைவன் மாத்திரம் தான் இருக்கிறான் என்றதான் இந்த மகா வாக்கியத்தினுடைய அயமாத்மா பிரம்மாங்கிற உபதேசம். அடுத்தது 8வது சூத்திரத்தோட நாம் இந்த மகா வாக்கிய விவேகத்தை நிறைவு செய்ய போறோம். 8வது சூத்திரம், திருஷ்யமானஸ்ய சர்வசிய ஜகத் தத்துவம் ஈரியதே பிரம்ம சப்தேன தத் பிரம்ம ஸ்வப்பிரகாச ஆத்மரூபக. இங்க என்ன சொல்றாருன்னா, காணப்படுகின்ற இந்த முழு உலகத்திற்கும் ஆதாரமான உண்மை பொருள் பிரம்மம் என்ற சொல்லால் அழைக்கப்படுகிறது. அந்த பிரம்மம் தானே ஒளிர்கின்ற சுயம்பிரகாச ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறது இந்த சூத்திரத்தினுடைய பொருள். அப்ப இங்க என்ன முடிவு பண்றார் மகா வாக்கிய விவேகத்துல, 4 மகா வாக்கியங்களை 4 விதமா விளக்கிட்டு இங்க ஒன்று மாத்திரமே இருக்கிறது, அது இறைவன் மாத்திரமே, அந்த இருப்பு மாத்திரமே. அப்ப நீங்க இங்க என்ன வேணா பாருங்க, இந்த உலகத்துல காணப்படுகின்ற இந்த முழு உலகம், நீங்க இந்த முழு உலகம்னு எடுத்துக்கிட்டா இந்த ஹோல் யூனிவர்சலே கேலக்சியே, அப்ப இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே யாருது? இறைவன் மாத்திரம்தான், இறைவனே தான், இறைவனுக்கு வேறா இல்ல. இறைவன் உடையதுன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இறைவனே எல்லாமா இருக்கிறான். இப்ப நான் எனக்கு உடையது இந்த கை, என்னுடையது இந்த கால் அப்படின்னு நான் சொல்றது வந்து என்னுடைய அகங்காரம் தான். நான் சொன்னா எல்லாமே எனக்குள்ள இருக்கு, கை காலு மூக்கு நாக்கு எல்லாம் சேர்ந்துதான் நான். அது மாதிரி இங்க பிரம்மமும் எல்லாமா இருக்கு. அதுல வந்து கேலக்சியா சூரியனா பூமியா பூமியில இருக்கிற ஜீவர்களா எறும்பா யானையா அப்படின்னு எல்லாம் பிரிக்கவே கூடாது, ஏன்னா இங்க எல்லாம் ஒன்றே. அப்ப எல்லா விஷயங்களுக்கும் எல்லா பொருட்களுக்கும் இந்த முழு உலகத்துக்கும் ஆதாரமாக ஒரே ஒரு உண்மை பொருள் இருக்கிறது, அதுவே பிரம்மம் என்ற சொல்லால் அழைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட பிரம்மம் தானே ஒளிர்கின்ற ஸ்வப்பிரகாசக, இங்க அதான் சொல்றார் ஸ்வப்பிரகாசக பிரம்ம சப்தேன பிரம்மம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. தத் பிரம்மம் அந்த பிரம்மம் ஸ்வப்பிரகாச ஆத்மரூபகம் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு இங்க அருமையா புரிய வச்சுட்டார். அப்ப இந்த ஸ்லோகம் இதுவரைக்கும் கூறப்பட்ட மகா வாக்கிய உபதேசங்களின் ஒட்டுமொத்த சாரத்தை மிக சுருக்கமாக நமக்கு புரிய வச்சிடுச்சு. அப்ப நாம இந்த உலகத்தின் ஆதாரம் என்ன, இந்த படைப்பின் ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மம் மாத்திரமே. அப்ப இந்த படைப்பின் ஆதாரமா பிரம்மம் இருக்குன்னா நீங்க நானெல்லாம் யாருங்க? எல்லாம் படைக்கப்பட்டது தானே. அப்ப இந்த படைப்பில் எல்லாம் பிரம்மத்துக்கு வேறாக இருக்கவே முடியாது. அப்ப நீங்க நானெல்லாம் யாருங்க? பிரம்மம் தான். அதனாலதான் தத்துவம் அசிங்கிற வாக்கியத்தை இங்க சாஸ்திரம் பயன்படுத்துது. ஏன்னா மகா வாக்கியத்தினுடைய பொருளை நம்ம இப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு எல்லாம் புரிஞ்சிடும். அப்ப நாம் இந்த உலகத்தை பார்க்குறோம், மலை நதி உடல் சிந்தனை அனுபவம் என்று எல்லா வகையிலும் நமக்கு அனுபவங்கள் ஏற்பட்டாலும் பல எண்ணங்களில் பல பெயர்கள், பல நாமங்கள், பல உருவங்கள் உண்டாக்கப்பட்டாலும் அவை அனைத்திற்கும் ஆதாரமாய், அவை எல்லாவற்றுக்கும் ஆதாரமாய் ஒன்றே ஒன்று இருக்கிறது, அதுவே பிரம்மம். அப்போ பிரம்மம் சத்தியம், ஜகன் மித்யா அப்படின்னு இந்த எல்லா மகா வாக்கியங்களுக்கும் பிரதான மகா வாக்கியம், வேதத்தின் மிக முக்கியமான மகா வாக்கியம் பிரம்மம் சத்தியம் ஜகன் மித்யான்ட்டு இந்த இடத்துல நிரூபணம் பண்றார். ஏன்னா இருப்பது பிரம்மம் மாத்திரமே. அப்ப இங்க எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், உதாரணங்கள் நிறைய பார்த்துட்டோம். நகைகள் எடுத்துக்கிட்டா நகைகள் வந்து தங்கம் ஆதாரம், பானைகள் எடுத்துக்கிட்டா விதவிதமான பானைகளுக்கு களிமண் ஆதாரம், இப்படி எல்லாமே நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ல இதுக்கு அது ஆதாரம், இதுக்கு இது ஆதாரம் அப்படின்னு நம்ம சொல்றது போல இங்க நீங்க என்ன வேணா வச்சுக்கோங்களேன், இது பூமி அது செவ்வாய் கிரகம், இது சந்திரன் அது சூரியன் அப்படின்னு நீங்க என்ன வேணா பேர் வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் பிரம்மம் தான் ஆதாரம். அப்ப பிரம்மத்துக்கு வேறாக இங்க எதுவுமே இல்லை எங்கும் போது நீங்க எதுக்கு இதை தனித்தனியா பிரிச்சு பார்க்கணும், ஒண்ணுமே பிரிக்க வேண்டியதில்லை, பிரிச்சு பார்க்கறது தான் அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானத்தினாலதான் மனசு அழைப்பாயுது, எதை எதையோ பிடிக்குது, தேவையில்லாத விஷயங்கள்ல போய் மாட்டுது, விவகாரத்தை பெருசு பண்ணிக்கிட்டு விவேகம் இல்லாம அலையுது. அப்ப விவேகம் வந்தவனுக்கு இங்க உலகம் என்பது தோன்றுகிறது, மாறுகிறது, மறைகிறது, ஆனால் விவேகம் இருக்கின்ற நிலையிலே பிரம்மம் நித்தியம் மாறாதது சச்சிதானந்தம் ஸ்வப்பிரகாச ஆத்ம ரூபகம் என்று புரிஞ்சிடும். ஏன்னா விவேகம் இல்லாதவன் தான் இங்க எதையாவது பிடிச்சிக்கிறேன், அதை பிடிக்கிறேன், இப்படி பண்றேன், அப்படி பண்றேன், எனக்கு பூமியினால பிரச்சனை, எனக்கு செவ்வாய் கிரகத்தினால பிரச்சனை, எனக்கு சனி பகவானால பிரச்சனைன்ட்டு ஏதாவது கிரகத்தை எல்லாம் பிடிச்சிக்கிட்டு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஒரு கிரகமும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இங்க எல்லாமே இறைவன் தானே, இறைவனுக்கு வேற எதுவுமே இல்லை. அப்ப இங்க எல்லாம் ஏன் மாறி மாறி இருக்குது, மாறி மாறி நடக்குது அப்படின்னா மனசுதான் இப்படி மாத்திக்குது. நீங்க வந்து உங்க மனதுல எப்படிப்பட்ட எண்ணங்களை ஏற்றி வைத்துக் கொள்கிறீர்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க வாழ்கிறீங்க. உன் மதி எதுவோ உன் கதி அதுவே, உன் எண்ணம் எதுவோ உன் வாழ்க்கை அதுவே, மனம் போல வாழ்வு, எண்ணம் போல் வாழ்வு. அப்ப நாம என்ன மாதிரி எண்ணங்களை இங்க ஏற்றி வைத்துக்கலாம், இங்க எதுவுமே இல்லை, இருப்பு இறைவன் மாத்திரம்தான் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எதற்கு பயப்பட வேணும், ஒண்ணுமே இருக்காது. இங்க பயப்படுறதுக்கும் ஒண்ணும் இல்லை, கவலைப்படுறதுக்கும் ஒண்ணும் இல்லை, கஷ்டப்படுறதுக்கும் ஒண்ணும் இல்லை. ஏன்னா இறைவன் மாத்திரம் தானே இருக்கிறான், அவனே இந்த உடம்பு எடுத்துருக்கிறான், அவனே இந்த உடம்புல அனுபவிக்கிறான், அவனே அழிச்சுக்கிறான், எல்லாம் அவனது, அவனே கொடுக்கறான், அவனே அனுபவிக்கிறான், அவனே எடுத்துக்கிறான், நீங்க நானுங்கிற ஒருத்தன் இல்லை அப்படின்னு நீங்க உங்களை முழுமையா கரைச்சிக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேரு பராபக்தி. அந்த பக்தியில நீங்க உங்க உணர்ந்துக்கிட்டீங்கன்னா அதுதான் அத்வைத ஞானம். அப்ப இங்க ஞானமும் பக்தியும் வேறு வேறு இல்லை, தன்னைத்தான் உணர்கின்ற தன்மயமாய் இருப்பது தான் இங்க இறைநிலை, பிரம்ம நிலை, பரமானந்த நிலை, ஆத்ம நிலை, ஆத்ம அனுபவ நிலை, அதுதான் இங்க அபரோக்ஷ அனுபூதி, நேரடி அனுபவம். அப்போ பிரம்மம் என்பது வெளியில் இருக்கின்ற ஒரு பொருள் அல்ல, அது கண்களால் காணப்படுவதல்ல, அது தானே ஒழுகின்ற ஸ்வப்பிரகாசக சுயம்பிரகாச ஆத்ம ரூபம். அப்ப இங்க நம்முடைய தேடலினுடைய முடிவு என்ன, நாம் முதல்ல நமக்கு வேறாக இறைவனை ஆரம்பத்தில் ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் படிக்கும்போது ஆனா அவன் அவன் கஷ்டப்பட்டு எழுத்துக்கூட்டி திக்கி திணறி படிச்சு கிடிச்சு நம்ம தயாராயிட்டா அப்புறம் எப்படி நமக்கு எல்லாம் ஈஸியாக உள்ள புரியுதோ அது மாதிரி இப்போ இங்கே ஆன்மீகத்திலையும் ஆரம்பத்தில் நீங்கள் சரியையில் இருக்கலாம், கிரியையில் இருக்கலாம், யோகத்தில் இருக்கலாம், ஞானத்துக்கு வந்த பிறகு இருப்பது இருப்பு மாத்திரமே, இறைவன் மாத்திரமே, அதுக்கு வேறாக இங்கே எதுவுமே இல்லை. உலகம் படைக்கப்படவே இல்லை, ஆதியிலும் அதுதான் இருந்தது, இப்பவும் அதுதான் இருக்கிறது, எப்போதும் அதுதான் இருக்க போகிறது, இங்கு எதுவும் வருவதும் இல்லை போவதும் இல்லை, எல்லாம் தோற்றம் மாத்திரமே. இதைதானே நம்ம ரிபுகீதையில பார்த்தோம், ரிபுகீதை எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான எக்ஸ்பிளனேஷன், ரிபு முனிவர்லாம் பிச்சு உதறினார்ல, ஆனா அதெல்லாம் புரிஞ்சுக்கிற பக்குவம் அப்ப இல்லை. இப்பயாவது மீண்டும் ஒரு டைம் கேட்டு புரிஞ்சுக்க பாருங்க, ஏன்னா அவ்வளவு அற்புதமான விஷயங்கள். அப்ப அனைத்துக்கும் ஆதாரமாக ஒன்றே ஒன்று இருக்கிறது, அதுவே பிரம்மம், அதுவே தன்னில் தானாய் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ நாம் இந்த இடத்துல இந்த எட்டாவது ஸ்லோகத்தோட ஐந்தாவது அத்தியாயத்தை நிறைவு செய்ய போகிறோம், மகா வாக்கிய விவேகம் நிறைவாக போகுது. அப்போ இந்த மகா வாக்கியங்களுடைய ஒற்றுமைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான்கு மகா வாக்கியங்களும் இறுதியில் ஒரே ஒரு உண்மையை நமக்கு உபதேசிக்கின்றன. அது என்ன, இருப்பது இருப்பு மாத்திரமே, பிரம்மம் மாத்திரமே, இறைவன் மாத்திரமே அப்படிங்கிறத நமக்கு நிரூபணம் செய்து அதற்கான மகா வாக்கியங்கள் என்னென்ன, பிரஜானம் பிரம்மா அந்த உணர்வே இறைவன், அகம் பிரம்மாஸ்மி நானே பிரம்மம், தத்துவமசி நீ அதுவாகவே இருக்கிறாய், அயம் ஆத்மா பிரம்மம், ஆத்மாவே பிரம்மம், இந்த ஆத்மாவே, அயம் ஆத்மா இந்த ஆத்மாவே பிரம்மம். இவைகள் அனைத்தும் ஒரே ஒற்றுமையை அறிவிக்கின்றன. அந்த ஒற்றுமையான ஒரே வார்த்தை என்ன? இருப்பு மாத்திரமே, பிரம்மம் மாத்திரமே. இதுதான் அத்வைதத்தினுடைய பரம முடிவு. இந்த வேறுபாடுகள் எல்லாம் உபாதிகளினால்தான், உடல் மனதினால்தான் மாறுபட்டு காணப்படுகிறதே தவிர உண்மையில் ஒரே சைத்தன்யம் மாத்திரமே ஒளிர்கிறது அப்படிங்கிறதுதான் இந்த ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய ஆழமான பொருள். நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே நம்ம என்ன முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய நிறைவு பகுதியில் நம்ம ஒரு டைம் எல்லாம் பார்த்துடலாம். சாதகனுடைய பயணம், நாம் எப்படி பயணம் பண்ணுறோம், சாதகன் எப்படி பயணம் பண்ணுறான் அப்படின்னா, முதல்ல நான் உடல் அப்படின்னு நினைக்கிறான், நான் மனம் என்று அடுத்தது நினைக்கிறான். ஆனால் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாடங்களை உள்வாங்கி தன்னை சாட்சி என்று உணர்கிறான். இதையெல்லாம் பார்க்கின்ற ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் பிரம்மம், அது எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருக்குது அப்படின்னு தன்னை சாட்சி என்று அடுத்த நிலையில உயர்கிறான். ஆனா இறுதியில சாட்சியும் இல்லை, ஒரே பரிபூர்ண பிரம்மம் மாத்திரமே இருக்கிறது என்ற தெளிவு வந்துடுது. இங்க பார்ப்பவனும் இல்லை, பார்க்கப்படும் பொருளும் இல்லை. அதுதான் ரிபுகீதையில பார்த்தோம். ரிபுகீதையில வந்து சாட்சியும் கடந்துடணும், சாட்சிங்கிற ஒரு விஷயம் கூட கிடையாது. ஆரம்பத்துல தன்னை உடலாக அபிமானிக்கிறது, தன்னை மனதாக அபிமானிக்கிறது, தன்னை ஜீவனாக அபிமானிக்கிறது, அப்புறம் தனக்கு மேலே இறைவன் இருக்கிறான், அவன் பரமன், நான் ஜீவன் என்று இருமைகளில் பக்தி செய்வான். அப்புறம் கொஞ்சம் அத்வைத வேதாந்த பாடங்களை அறகுறையாக உள்ளே கேட்டுட்டு, ஓ அங்கே நம்ம பார்க்குறோம் இறைவன் தான் இருக்கிறான், அவன் ஏதோ சாட்சி ரூபமாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அப்போ சாட்சி எதுலையும் சம்மந்தப்படாமல் இருக்கிறான், நானும் அதில் சம்மந்தப்படாமல் இருக்கிறேன், நானே பிரம்மம் அப்படின்னு இருந்துக்கிட்டு இருப்பான். ஆனால் உண்மையில் அப்படியும் இல்லை. ஏன்னா பார்ப்பான், பார்க்கப்படுபவை கூட இங்கே கிடையாது கடைசியாக. ஏன்னா பார்ப்பவன் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா பார்க்கப்படும் பொருள் எதுப்பான்னு நம்ம கேள்வி கேட்போம். அப்போ இன்னும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அது வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் முன்னாடி பாடம். ஆனால் ஃபைனலாக நம்ம இந்த முடிவுக்கு வந்துட்டா என்ன பண்ணணும், இருப்பது பிரம்மம் மாத்திரமே, அந்த தெளிவு, இதுதான் இங்கே உயர்ந்த ஞானம், இதுதான் முக்தி. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதில் நின்றுட்டீங்கன்னா, இதுதான் நிதித்தியாசனம்னு பேர். இந்த நிலையில் இருப்பு மாத்திரமே இருக்கிறது என்று இங்கு உங்களுடைய தனித்த அடையாளங்களை கரைத்து விட்டீர்களானால் அதற்கு பேர் முக்திங்க, அதற்கு பேர் தான் மோட்சம். இதைத்தான் நீங்க அடையணும். இதைதான் நம்ம சனாதன தர்மம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, அறம்பொருள் இன்பம் வீடு. இந்த நான்கு புருஷார்த்தங்கள்ல தர்மார்த்த காம மோட்சத்துல அந்த மோட்சம் என்பது என்ன என்று கேட்டால், பிறவா பெருநிலை அப்படிங்கிறது என்ன என்று கேட்டால், இருப்பது இருப்பு மாத்திரமே, இறைவன் மாத்திரமே என்று உணர்ந்து கொண்டு இங்கு தன்னுடைய தனித்துவ அடையாளங்களை கரைத்து விடுவதற்கு பெயர் தான் மோட்சம். அதை விட்டு விட்டு நீங்க ஏதோ சிவபெருமான் மேல கைலாசத்தில் இருக்கார், விஷ்ணு பெருமான் வந்து ஏதோ வைகுண்டத்தில் இருக்கார், அதனால நான் இறந்த பிறகு அங்க போறேன், நான் இறந்த பிறகு இங்க போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அஜ்ஞானம் தான் அதெல்லாம். அதெல்லாம் வந்து இன்னும் பிறவியை கொடுக்கும், வேற வழியே கிடையாது. ஏன்னா பக்குவமாகற வரைக்கும் அப்படியே பிறந்து பிறந்து இறந்துகிட்டு இருக்க வேண்டியதான். அதனால இங்க இறுதி அத்வைத உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று மாத்திரமே உள்ளது, அதுவே சுத்த சைத்தன்யம், அதுவே ஆத்மா, அதுவே பிரம்மம், அதுவே நான். இவ்வளவுதாங்க, இதுதான் இறுதி உண்மை. அப்ப நாம இதை எப்படி ஃபைனலா முடிச்சுக்கலாம் அப்படின்னா, எல்லாம் நம்ம நேர்த்தி பண்ணணும். இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா அத்தியாயங்கள்லையும் நேர்த்தி பண்ணிட்டோம். இப்ப இந்த ஐந்தாவது அத்தியாயத்துல மகா வாக்கியங்கள் மூலமா இருப்பது இருப்பு மாத்திரமே, அந்த சுத்த சாட்சி சைத்தன்யம் மட்டும் இருக்கிறது, பிரம்மம் மாத்திரமே இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இந்த அத்தியாயங்கள் எல்லாம் நமக்கு என்ன தெளிவுபடுத்துதுன்னா, உடல்கள்ல தான் அது மாறி மாறி பிரகாசிக்கிறது. தேவர், மனிதன், மிருகம், ஜீவன் அப்படின்னு, ஈஸ்வரன் அப்படின்னு எல்லாமே நாம வந்து உபாதிகளுடைய அடிப்படையில பிரிச்சு பார்க்கிறோம். எந்த லெவல்ல பிரிச்சு பார்க்கிறோம், தனி உடலாக தன்னை பார்த்து தன்னை ஜீவன் என்றும், எல்லா உடல்களும் ஒற்றுமையாக சேர்ந்தது ஈஸ்வரன் என்றும் பிரிச்சு பார்க்கிறோம். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல இங்க ஜீவனும் இல்லை, ஈஸ்வரனும் இல்லை, அடுத்த லெவல் அதுதான். ஆரம்பத்துல நீ வேறு, அது வேறு, நான் சின்னவன், ஈஸ்வரன் பெரியவன், நான் வந்து கிஞ்சிக்னன், அவன் சர்வக்னன் அப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா வர வர, இங்க நானு அவங்கிற பிரிவே இல்லை, அவன் மட்டும்தான் இருக்கிறான், இங்க நானுங்கிறதே கிடையாது அப்படிங்கிற தன்னுடைய நானு நம்ம இழந்துட்டோம்னா இங்க இறைவன் மாத்திரம்தான். அப்ப இதுதான் ஜீவோ பிரம்ம இவ நாபரகா, ஜீவன் பிரம்மமே தவிர வேறில்லை அப்படிங்கிற மிகப்பெரிய அத்வைத நிலை இங்கு உணரப்படுகிறது. அப்ப இறுதியில நானே பரிபூரண பிரம்மம் என்ற ஞான அனுபவத்திற்கு நம்ம இந்த மகா வாக்கிய உபதேசம் அழைத்து சென்றது. மகா வாக்கிய விவேகம் என்பது அத்வைத வேதாந்தத்தின் ஒட்டுமொத்த சாரம். உபனிஷத்துக்களின் இதயம், ஞான மார்க்கத்தின் உச்சம், ஆத்ம சாட்சாத்காரத்திற்கு வழிகாட்டுகின்ற ஒளி. அப்ப இங்க இதுவரை தனக்கு வேறாக வெளியே தேடிக்கொண்டிருந்த பரம்பொருள் எங்கோ இல்லை, தேடுகின்ற நான் தான் அது என்று நம்முள் நாம் அதை உணர்ந்து நம்முடைய தனித்துவ அடையாளங்களை கரைத்து விட்டால் போதும், இருப்பது இருப்பு மாத்திரமே. பிரம்மம் சத்தியம், ஜகன் மித்தியா. இதுதான் மிக உயரிய மகாவாக்கிய உபதேசம், பரம உபதேசம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் இந்த பஞ்சதசியினுடைய 5வது அத்தியாயத்தை நிறைவு செய்கிறேன். நாளைக்கு நாம் 6வது அத்தியாயம் தொடங்குகிறோம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.